மூத்த உறுப்பினர் லெப்டினன்ட் செல்லக்கிளி அம்மானின் நினைவு நாள் என்றாகும். 23/7/1983 அன்று யாழ் திருநெல்வேலியில் ஸ்ரீலங்கா படையினர் மீதான கன்னிவெடி கரந்தடி தாக்குதலின் போது பீரச்சாவை தழுவிக் கொண்டார். சதாசிவம் செல்வ நாயகம். கல்வியம் காடு யாழ்ப்பாணம். ஆயிரத்து 1983 ஜூலை 23 இரவு 11 மணியளவில் திருநெல்வேலி சந்தியை கடந்து யாழ்ப்பாணம் நோக்கி ஒரு வெள்ளை நிற டெலிகா வேன் வந்து கொண்டிருக்கின்றது. வேனை செல்லக்கிளி அம்மான் செலுத்தி செல்ல அவரை அடுத்து கையில் SMGயுடன் கம்பீரமாக உட்கார்ந்திருக்கின்றான் விக்டர். அவனை அடுத்து நான், வேனின் பின்பகுதியில் தம்பி மற்றும் ஏனைய தோழர்கள். நாம் முன்பு திட்டமிட்டபடி வேன் தபால் பெட்டி சந்தியில் நிற்க எல்லோரும் கீழே இறங்குகின்றோம். அங்குதான் கன்னிவடி புதைக்க வேண்டும். வேன் அந்த இடத்தில் நின்று நாங்கள் இறங்க அயல் மக்கள் அரவம் கேட்டு வெளிவர தொடங்க விக்டரும் செல்லக்கிளியும் படை சீருடை அணிந்திருந்தனர். சிங்களத்தில் உறக்க கதைத்தபடி ரோட்டிலே நடக்க தொடங்க வெளியே எட்டி பார்த்த தலைகளை காணவில்லை. வெளிச்சம் போட்ட இரு வீடுகளின் விளக்குகளும் அணைந்துவிட்டது. யாரும் வெளிவரவில்லை. படையினர் வந்து நிற்கின்றனர் என்று நினைத்துவிட்டனர். முன்னர் திட்டமிட்டபடி அப்பையா அன்னை விக்டர் செல்லக்கிளி மூவரும் வெடிகளை புதைக்க தொடங்குகின்றனர். விக்டரும் செல்லக்கிளியும் பிக்கானால் ரோட்டிலே கிடங்கு விட்டுகின்றனர். கன்னிவடி புதைப்பது பெரிய வேலை. வெடிமருந்து தயார்படுத்துகையில் வெடிமருந்தின் நச்சுத்தன்மையால் தலையிடிக்கும். என்னுடைய அனுபவப்படி தாங்க முடியாத தலையிடி, அதன் பின் கிடங்கு வெட்டி. இறுக போடப்பட்ட தார் ரோட்டிலே கிடங்கு வெட்டுவது அவ்வளவு இலகுவானதல்ல. இவற்றை விட தாக்குதலின் போது சண்டையும் போட வேண்டும். எமது தகவலின்படி சுமார் நள்ளிரவு 12 மணியளவில் பலாலியில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு ஒரு ஜீப் வண்டியிலும் ஒரு டிரக் வாகனத்திலும் படையினர் வருவது வழக்கம். ஜீப்பில் 4 இராணுவத்தினரும் டிரக்கில் 10 பேர் அளவிலும் வருவார்கள் என தகவல். எனவே யாழ் பல்கலைக்கழக பின்வீதி பலாலி ரோட்டை சந்திக்கும் இடமாகிய தபால்பட்டி சந்தியில் கன்னிவடி புதைத்து இரண்டாவதாக வரும் வாகனத்துக்கு கன்னிவடியால் தாக்க முன்னால் வரும் வாகனத்தை சுட்டு மடக்குவது என்று நாம் வகுத்த திட்டம். அதன்படி திருநெல்வேலி சந்தியில் ஒரு வோக்கி டோக்கி, அது அவர்களுடைய வரவை எமக்கு அறிவிக்கும். விக்டரும் செல்லக்கிளியும் அப்பையா அன்னையும் கன்னிவடி தயார்படுத்திக் கொண்டிருக்கையில் மற்ற எல்லோரும் அருகில் உள்ள வீடுகளின் சுவர்களின் உள்ளே பாய்ந்து தத்தமக்கு உரிய இடத்தை தேர்ந்தெடுக்க தொடங்கினோம். ஒவ்வொருவருக்கும் இடம் கிடைத்தது. கன்னிவடியை புதைத்துக் கொண்டிருக்கையில் விக்டர் விலகி தனக்கு ஒதுக்கப்பட்டிருந்த இடத்தின் சுவரின் உள்ளே பாய்கின்றான். சுவர் அவனை விட உயரமாக இருக்க பின்பு வெளியில் குதித்து உயரம் வைப்பதற்காக தெருவிலே தேடி சில பெரிய கற்களை எடுத்து உள்ளே போட்டு தன் உயரத்தை சரிப்படுத்திக் கொண்டு அந்த சுவரின் மறைவை கொண்டு தன் நிலையை சீர்படுத்திக் கொள்கின்றான். துப்பாக்கியை தோளில் வைத்து இயக்கி பார்க்கும் விதங்களையும் துப்பாக்கியை இலகுவாக இயக்க முடியுமா என்பதையும் சரிபார்த்துக் கொள்கின்றான். தமிழீழ தேசிய தலைவரவர்கள் தபால் பெட்டி சந்தியில் இருந்து திருநெல்வேலி பக்கமாக உள்ள ஒரு வீட்டின் சுவரின் பின்னே நிலையை எடுத்து தாக்குதலுக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கையில் வோக்கி செல்லக்கிளியை கூப்பிடுகின்றது. செல்லக்கிளி அம்மான் மிக அவசரமாக தன் வேலையை முடித்துக் கொண்டு மீதி வேலையை அப்பையா அன்னையிடம் விட்டுவிட்டு தனது நிலைக்கு செல்கின்றார். அம்மான் அருகிலுள்ள ஒரு கடையின் மேல் வெடிக்க வைக்கும் கருவியுடனும் தானியங்கி இயந்திர துப்பாக்கியுடனும் தயாராகின்றார். வெளிச்சம் எமக்கு தெரிந்தது. அப்ப கூட வேலை முடியவில்லை. விக்டர், அப்பையா அன்னை, வெளிச்சம் வருகுது, கெதிய மாறுங்க என்று கத்த அப்பையா அன்னை வயர் ரோல்களுக்கு டேப் சுத்தி கொண்டிருக்கையில் போக்கி மீண்டும் அலறியது. அம்மான், நாங்கள் பார்த்து கொண்டிருப்பதுதான் முன்னால ஜீப், பின்னால ட்ரக் என்று அறிவித்தது. எனவே அம்மான் ட்ரக் வண்டிக்கு கன்னிவெடியால் தாக்க முன்னால் வரும் ஜீப்புக்கு நாம் தாக்குதல் தொடுக்க தயாராகிக் கொண்டிருக்கையில் வெளிச்சங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. ஜீப்பை எம்மிடம் வரவிட்டு பின்னால் வரும் ட்ரக் வண்டியை கன்னிவெடியால் தாக்கி அதில் தப்புவர்களை சுடுவதாக எமது திட்டம். ரக் வண்டியில் பின்பக்கமாக இருப்பவர்களை சுடக்கூடியவாறு விக்டர் நிற்கின்றார். விக்டரையும் தாண்டுபவர்களை கவனிக்க தமிழீழ தேசிய தலைவரவர்களும் சில தோழர்களும் நிற்கின்றனர். வெளிச்சங்கள் திருநெல்வேலி சந்தியை கடந்து வந்து கொண்டிருந்தது. நான் எட்டி பார்த்தேன். முன்னால் 2 விளக்குகளுடன் ஒரு வாகனம், அந்த விளக்குகளுக்கு இடையிலான இடைவெளியை கொண்டு அது ஜீப் என்று புரிந்து கொண்டேன். அடுத்தது ட்ரக் மெல்ல வந்து கொண்டிருக்கின்றன. நாம் ஜீப்பை தாக்குவதற்கு தயாராகிக் கொண்டிருக்க ஜீப் விக்டர் நின்ற இடத்தை தாண்டி கண்ணி வெடி வைத்த இடத்தை அண்மித்த போது கண்ணி வெடி வெடிக்க வைக்கப்படுகிறது. நமக்கு அதிர்ச்சி, ஏன் அப்படி நடந்தது? சிந்திக்க நேரமில்லை. உண்மையில் ஜீப் வண்டியை விட்டு பின்னால் வரும் ரக் வண்டிக்கே கண்ணி வெடி வைக்க இருந்தோம். இன்று வரை அது ஏன் ஜீப்புக்கு வெடிக்க வைக்கப்பட்டது என்பது தெரியாது. ஏனென்றால் அதை வெடிக்க வைத்த செல்லக்கிளி அதை விளக்கவில்லை. சண்டை முடிந்தபோது அவனை நாம் இழந்துவிட்டோம். சிந்திக்க நேரமில்லை. உடனே நானும் என்னோடு நின்றவர்களும் சுடத் தொடங்கினோம். ஜீப்பின் வெளிச்சம் அணையவில்லை. எனவே பின்னால் நடப்பவை எவையும் எமக்கு தெரியவில்லை. எனது ஜீத்திரியால் இரு விளக்குகளையும் குறிபார்த்து உடைத்தேன். விளக்கு உடைந்ததும் பின்னால் நின்ற ரக்கின் வெளிச்சத்தில் ஜீப்பிலிருந்த சில உருவங்கள் இறங்குவதைக் கண்டு அவற்றை நோக்கியும் ஜீப்பை நோக்கியும் ரவை கூட்டில் போடப்பட்டிருந்த அத்தனை குண்டுகளையும் சுட்டேன். அது இப்படி இருக்க விக்டரை பார்ப்போம். ஜீப் வண்டி அவனை தாண்டும் போது விக்டர் தன் தலையை சுவருக்கு உள்ளே இழுத்துக் கொண்டு நிற்கையில் மிகப்பெரிய சத்தத்துடன் கண்ணிவடி வெடிக்கின்றது. விக்டர் தலையை நிமிர்த்தி பார்க்க ஒரே புழுதி மண்டலம். மங்களாக ஒருவன் வெடித்த ஜீப்பில் இருந்து ஓடி வருவது தெரிய அவனை குறிவைத்து விசையை அழுத்த சில குண்டுகள் அவனின் உடலில் பாய அவன் தூக்கி எறியப்படுகின்றான். அப்படியே சுருண்டு விழுந்து விட்டான். இன்னுமொருவன் ஓடிவர அவனை நோக்கி சுட அவன் மீண்டும் ஓடிவர மீண்டும் சுட குண்டுகள் அவனை வீழ்த்தவில்லை. ஆனால் காயத்துடன் பல்கலைக்கழக பின்வீதியால் ஓடினான். விக்டர் அவனை திருப்பி சுட்டான். வானளாவ உயர்ந்த புழுதி மண்டலம் அடங்கவில்லை மற்றும் தகுந்த வெளிச்சமில்லை. எனவேதான் சரியாக சுட முடியவில்லை. அவன் ஓடிவிட ஜீப்புக்கு கிட்டே ஒன்றோ இரண்டோ துப்பாக்கிகள் விக்டரை நோக்கி சுட்டன. அதன் சுவாலையை விக்டர் கண்டான். தன் இயந்திர துப்பாக்கியால் அந்த சுவாலையை மையமாக வைத்து சில வேட்டுகளை தீர்த்தான். பின்பு அடங்கிவிட்டது. மேலும் ஒரு சில உருவங்கள் தெரிய அவற்றை நோக்கியும் சில குண்டுகளை சுட்டான். துப்பாக்கி திடீரென்று நின்றுவிட்டது. விக்டருக்கு விளங்கிவிட்டது. போடப்பட்ட குண்டுகள் தீர்ந்துவிட்டது. குண்டுகள் நிரப்பப்பட்ட மறு ரவை சட்டத்தை மாற்றி மீண்டும் சுட்டான். அதேவேளை பின்னால் வந்த ட்ரக் வண்டியின் சாரதி வெடி வெடித்ததை பார்த்தான். அவன் உடல் சில்லிட்டது. பெரிய வெளிச்சத்தையும் ஜீப் மேலே தூக்கி எறியப்பட்டதையும் கண்ட சாரதி தன்னை அறியாமலே பிரேக்கை இறுக அமர்த்தினான். ஏன் பிரேக் அழுத்தம் மிதி மீது ஏறி நின்றான் என்றே கூறலாம். ஊர்தி பிரேக் போட்டு நின்றதும் ரக்கின் பின்புறத்தில் படையினர் தம் துப்பாக்கியை தயாராக்கியவாறு இருக்கையிலிருந்து எழத் தொடங்கினர். தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் இரு வாகனங்களும் தன்னை தாண்டு மட்டும் சுவரின் மறைவிலே குந்தியிருக்க இரு வாகனங்களும் அவரை தாண்டுகின்றது. சிறிதாக நிமிர்ந்து பார்க்கையில் ஜீப் வண்டி கண்ணிவடியை நெருங்கிக் கொண்டிருக்க ரக் அவருக்கு 20 யார் தூரத்தில் சென்று கொண்டிருக்க கண்ணிவடி வெடித்தது. ரக் அவருக்கு மிக கிட்ட கையில் எட்டி பிடிக்குமாகும் தூரத்தில் பிரேக் போட்டதால் குலுங்கி நிற்க தான் எப்போதும் உடன் வைத்திருக்கும் அவருடைய ஜீத்திரி வெடிக்க தொடங்கியது. ரக்கின் இருக்கையிலிருந்து படையினர் எழுந்தும் எழாததுமான நிலையில் தமிழீழ தேசிய தலைவர் அவர்களின் ஜீத்திரி வெடிக்க தொடங்கியது. ஜீத்திரியிலிருந்து புறப்பட்ட சூடான ரவைகள் தாக்குதலுக்கு தயாராக எழுந்த இராணுவத்தினரை வரிசையாக விழுத்த தொடங்கியது. சற்றும் எதிர்பாராமல் ஏற்பட்ட இந்த திருப்பம் தமிழீழ தேசிய தலைவர் அவர்களை ஆபத்தின் உச்ச எல்லைக்குள் சிக்க வைத்துவிட்டது. ஆனால் இந்த எதிர்பாராத திருப்பமே இப்போரின் முழு வெற்றிக்கு வழியமைத்தது எனலாம். மிக துரிதமாகவும் குறி தவறாமலும் துப்பாக்கியை கையாள்வதில் முதன்மையாளராக திகழும் தமிழீழ தேசிய தலைவர் அவர்களிடம் ரக்கில் வந்த 9 படையினரும் சிக்கியதே முழு வெற்றிக்கு வழிகோரியது. ட்ரக் மிக கிட்ட நிற்பதால் இலகுவாக தமிழீழ தேசிய தலைவர் அவர்களால் அவர்களை சுட முடிகிறது. வெடியின் அதிர்வில் தெருவிளக்குகள் அணைந்துவிட்ட பொழுதிலும் மிக கிட்டே இருப்பதால் ஒவ்வொருவராக குறிவைத்து சுட்டார். ஆனால் மிக அபாயகரமான நிலை அவருக்கு. இராணுவத்தை பொறுத்தவரை தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் மிக அண்மையில் நிற்கின்றார். எதிர்பாராமல் இந்த தாக்குதலில் மிக ஆபத்தின் எல்லையில் தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள்தான் நிற்கின்றார். ஆனால் தனது ஆளுமையால் ஆற்றலால் வரிசையாக படையினரை வீழ்த்தி வந்த போதிலும் 2 சாதுரியமான இராணுவத்தினர் ரக்கிலிருந்து கீழே சில்லுக்குள் புகுந்து கொண்டு மறைந்திருந்து தமது தாக்குதலை தொடங்கினர். தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் நின்ற சுவரில் வேட்டுக்கள் பட்டு தெரித்துக் கொண்டிருந்தன. இத்துடன் ட்ரக்கின் முன்புறத்தில் இருந்தவர்களும் கீழே பாய எத்தனித்தனர். இதை நோக்கிய தமிழீழ தேசிய தலைவர் அவர்களின் G3 இவர்களையும் நோக்கி முழங்குகின்றது. இதிலே மிகவும் சங்கடம் என்னவென்றால் தமிழீழ தேசிய தலைவர் அவர்களுக்கு உதவிக்கு எவருமில்லை. நாம் எமது திட்டத்தின்படி ஜீப்பை முன்னே விட்டு ட்ரக் வண்டிக்கு கண்ணிவெடி தாக்குதல் செய்வதாக இருந்தோம். அந்த திட்டத்தின்படி தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் மிக பின்னுக்கு வைத்திருந்தோம். ஆனால் இப்போ தனியாகவே ரக்கை சமாளிக்க வேண்டிய நிலைமைக்கு தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார். இதே நேரம் ஜீப்பை நோக்கி சுட்டுக் கொண்டிருந்த விக்டர் தனக்கு 20 யார் பின்னே ரக் நிற்பதையும் அதிலிருந்து துப்பாக்கிகள் சடசடப்பதையும் அவதானித்தான். தன் இயந்திர துப்பாக்கியை ட்ரக்கை நோக்கி திருப்பினான். ட்ரக்கின் முன் கண்ணாடிகள் சிதறுகின்றன. கண்ணாடிக்கு குறுக்காக ஓர் நீள வரிசையாக சுட்டான். அப்போதுதான் சாரதி இறந்திருக்க வேண்டும். நாம் பின்பு பார்த்தபோது தனது இருக்கையிலேயே ஸ்டீரிங்கில் சாய்ந்து வாயால் இரத்தம் கக்கியபடி உயிரை விட்டிருந்தான். விக்டரின் இடத்திலிருந்து சற்று முன்னோக்கி எதிரில் இருந்த ஒழுங்கையிலிருந்து பசீர் காக்கா ரிப்பீட்டரால் ஜீப்பை நோக்கி சுட்டுக் கொண்டிருந்தார். ரிப்பீட்டரில் தோட்டாக்கள் முடியும் போது அதை மாற்றி திருப்பி தாக்கும்படி சொல்லி உற்சாகமூட்டிக் கொண்டிருந்தார் காக்காவின் அருகிலிருந்த அப்பையா அண்ணை. அப்பொழுது ஒழுங்கையை நோக்கி ஒருவன் SMG-உடன் ஓடி வந்தான். சுடு என்ற அப்பையா அண்ணை உடனே, கவனம் எங்கடபடியோ தெரியாது, பார்த்து சுடு என்றார். ரிப்பீட்டர் சத்தம் ஓய வந்தவன் பிணமாக சரிந்தான். அவனது SMG-ஐ அப்பையா அண்ணை ஓடி வந்து எடுத்துக் கொண்டிருந்தார். இவனே ரோந்து பிரிவுக்கு தலைமை தாங்கிய லெப்டினன்ட் என்று பின்னர் தெரிந்து கொண்டோம். அவனது சிறப்பு ராணுவ பட்டிகள் அதை உறுதிப்படுத்தின. இதே நேரம் தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் தனியே நிற்பதை உணர்ந்து ரஞ்சனையும் இன்னொரு போராளியையும் தமிழீழ தேசிய தலைவர் அவர்களிடம் ஓடு என்று துரத்தினேன். அவர்கள் அருகிலுள்ள வீடுகளால் பாய்ந்து அவரை நோக்கி சென்றனர். ஆனால் ரஞ்சனும் சக போராளியும் தமிழீழ தேசிய தலைவர் அவர்களை நோக்கி சென்றடைந்த போது ரக்கிலிருந்து அனைத்து துப்பாக்கிகளையும் தமிழீழ தேசிய தலைவர் அவர்களின் தனியொரு G3 ஓய வைத்து விட்டது. சாதாரணமாக இவரும் நம்புவதற்கரிய இந்த வீர செயலை முடித்துவிட்டு அமைதியாக வீட்டின் அருகேயுள்ள மாமரத்தின் கீழிருந்து முடிந்த ரவை கூட்டிற்கு ரவைகளை நிரப்பிக் கொண்டிருந்தார் தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள். மதிலேறி குதித்த ரஞ்சனும் மற்றைய போராளியும் ஆயுதத்தோடு ஒரு நபர் இருப்பதைக் கண்டு ஆயுதத்தை தயார் நிலைக்கு கொண்டு வந்து யாரது என்று முன்னே வந்தனர். அது நாண்டாபா என்றவாறு ரஞ்சனை அடையாளம் கண்ட தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள், இங்கெல்லாம் முடிஞ்சது, உங்களோட பக்கம் என்ன மாதிரி? அண்ணே, எங்கட பக்கமும் பிரச்சனை இல்லை என்றான் ரஞ்சன். இங்கேயும் எல்லாம் முடிஞ்சிட்டது. ஆனால் எனக்கு பக்கத்தில் நின்ற புலேந்திரனையும் சந்தோஷத்தையும் காண இல்லடா, வா பாப்பா என்றவாறு தன் பிரியத்துக்குரிய G3-ஐ தூக்கி கொண்டு தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் விரைந்தார். மதிலேறி குதிப்பதற்கு முன்னர் ரஞ்சனுடன் வந்த போராளி தமிழீழ தேசிய தலைவர் அவர்களின் அனுமதியை பெற்று எதற்கும் முன்னெச்சரிக்கையாக ஒரு குண்டை வீசினான். குண்டு ட்ரக்கின் கீழ் விழுந்து வெடித்து எரிபொருள் தாங்கியை உடைத்தது. இதன்பின் மதிலேறி குதித்து ரோட்டை தாண்டி புலேந்திரன் சந்தோஷத்தின் இடத்தை அடைந்தான். அங்கு புலேந்திரன் சந்தோஷத்தை காணவில்லை. இதற்கும் முதலில் இறந்தவர்களின் ஆயுதங்களை சேகரியுங்கள் என கட்டளையிட்டார் தமிழீழ தேசிய தலைவர். மதிலேறி ரோட்டில் குதிக்க ஆயத்தமான ரஞ்சனுடன் வந்த மற்ற வீரன் தமிழீழ தேசிய தலைவர் அவர்களை பார்த்து, அண்ணே, அவன் அணுங்கிறான். மீண்டும் ஒருமுறை முழங்கிய G3 அவனின் அணுங்கலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. இதன்பின் ரக்கை நெருங்கி ஆயுதங்களை சேகரிக்க தொடங்கினர். தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் இதற்கும் இன்று வெளியே கிடந்த படையினரின் தலையில் இறுதி அத்தியாயத்தை G3-ஆல் எழுதி வைத்தார். G3-இன் வேகம் மண்டையோடுகளை பிளக்க வைத்தது. இதே நேரம் பல்கலைக்கழக பின்வீதியால் ஓடிய ஒரு ராணுவ வீரனை இன்னொரு போராளி துரத்தி சென்று சுட்டான். ஜீப்பை முற்றாக முடித்துவிட்டு பொன்னம்மானும் நானும் என்னுடைய போராளிகளும் ரக்கை நோக்கி நடு ரோட்டில் ஓடினோம். கரையால வாங்கோ, கரையால வாங்கோ என்ற குரல் எம்மை வரவேற்றது. எல்லோரும் தமிழீழ தேசிய தலைவர் அவர்களை சூழ்ந்து கொண்டு மகிழ்ச்சி ஆரவாரம் செய்து கொண்டு ஆயுதங்களை பொறுக்க தொடங்கினோம். இதற்கிடையில் பொன்னம்மான் அதீத மகிழ்ச்சியுடன் இறந்து கிடந்த படையினரின் கெல்மெட்டை தலையில் போட்டுக்கொண்டு ரக்கின் கீழே இறந்து கிடந்த படை வீரர்களது ஆயுதங்களை தேடி எடுத்துக்கொண்டார். இந்த தாக்குதல் இரவு நேரமாதலால் எம்மையும் படையினரையும் வேறு பிரிக்க நாம் ஹெல்மெட்டை தான் குறியீடாக பாவித்தோம். எனவே ஹெல்மெட்டுடன் ஓர் உருவம் நகர்வதைக் கண்ட தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் உடனடியாக துப்பாக்கியை தயார் நிலைக்கு கொண்டு வந்து, யாரது என்று வினவ, அம்மான், அது நான் என்றவாறு தனது தவறை உணர்ந்து ஹெல்மெட்டை கழட்டிக் கொண்டார். பொன்னம்மானை செல்லமாக கண்டித்தவாறு எல்லோரையும் சரிபார்க்குமாறு தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் பணிக்க அம்மானை காணவில்லை என்று விக்டர் கத்தினான். விக்டரும் புலேந்திரனும் அம்மான் என்ற கடையின் மேல் ஏறினர். டேய், அம்மானுக்கு வெடி விழுந்துட்டடா. என்ற விக்டரின் குரல் எங்கும் எதிரொலித்தது. எல்லோரும் அங்கே ஓட நான் வேனை எடுத்து வந்தேன். வேனில் அம்மானை ஏற்றும் போது அம்மானின் உடல் குளிர்ந்து விட்டது. லிங்கம் இறுதியாக படையினரின் தலையில் போட ரெஞ்சி ஆயுதங்களை பொறுக்கினான். வேன் புறப்பட தொடங்க மலையும் மெதுவாக தன் கரங்களால் வாழ்த்து தெரிவித்தது. எமது செல்லக்கிளி அம்மானின் வீரச்சாவிற்கு இடியும் மின்னலும் சேர்ந்து இறுதி வணக்கம் செலுத்த வேன் எமது முகாம் நோக்கி பறந்தது.
வீரனே, எங்கள் மண்ணில் உன் பெயர் எழுதி வைக்கப்படும். நீ மடியவில்லையடா, உன் கதை முடியவில்லையடா. நீ மடியவில்லையடா, உன் கதை முடியவில்லையடா. ஓ வீரனே, எங்கள் மண்ணில் உன் பெயர் எழுதி வைக்கப்படும். நீ மடியவில்லையடா, உன் கதை முடியவில்லையடா. நீ வாழ்ந்த நாளை வெடிகுண்டின் நடுவில் நின்ற உன் தோளை, விடுதலை புலியாய் நீ வாழ்ந்த நாளை வெடிகுண்டின் நடுவில் நின்ற உன் தோளை. அடிநெஞ்சில் நினைப்பவர்கள் ஆயிரம் உண்டு, அதோ பார் அவர் கையிலும் வெடிகுண்டு. அடிநெஞ்சில் நினைப்பவர்கள் ஆயிரம் உண்டு, அதோ பார் அவர் கையிலும் வெடிகுண்டு. நீ மடியவில்லையடா, உன் கதை முடியவில்லையடா. நீ மடியவில்லையடா, உன் கதை முடியவில்லையடா. ஓ வீரனே, எங்கள் மண்ணில் உன் பெயர் எழுதி வைக்கப்படும். நீ மடியவில்லையடா, உன் கதை முடியவில்லையடா. நீ எரிந்த உயிர் விதை பயிரானது, நீ அடைந்த சாவு இங்கே உயிரானது. நீ எரிந்த உயிர் விதை பயிரானது, தீப்பிடித்து எதிரி முகாம் எரிகின்றது. தீரனே, உனது முகம் தெரிகின்றது. தீப்பிடித்து எதிரி முகாம் எரிகின்றது. தீரனே, உனது முகம் தெரிகின்றது. நீ மடியவில்லையடா, உன் கதை முடியவில்லையடா. நீ மடியவில்லையடா, உன் கதை முடியவில்லையடா. மண்ணில் உன் பெயர் எழுதி வைக்கப்படும். நீ மடியவில்லையடா, உன் கதை முடியவில்லையடா. நீ தங்கினாய் கண்மூடி பார்த்தோம், போட்டவரே நஞ்சு மாலை ஏற்றார் பார்த்தோம், பூமாலை உன்படத்தில் போட்டார் பார்த்தோம், போட்டவரே நஞ்சு மாலை ஏற்றார் பார்த்தோம். நீ மடியவில்லையடா, உங்கதை முடியவில்லையடா, நீ மடியவில்லையடா, உங்கதை முடியவில்லையடா. ஓ வீரனே, எங்கள் மண்ணில் உன் பெயர் எழுதி வைக்கப்படும், நீ மடியவில்லையடா, உங்கதை முடியவில்லையடா.